நம்மை அறிமுகம் செய்கின்ற இந்த அருமையான நிறுவனத்து தலைமையாக இருக்கின்ற மதத்துக்குரிய எதிர்மல சிங்கம் ஐயா அவர்களே, மற்றும் இங்கே முதல் பிரதிகளை பெற்று சிறப்பித்த மட்டக்களப்பு மாநகர சபையின் பிரதி ஆணையாளர் நான் கலைஞன் அவர்களே, மற்றும் இந்த நூல்களின் ஆசிரியர்களாக இங்கே வரவேற்றிருப்பவர்களே, இந்த நூல்களுக்கான அறிமுக உரைகளை ஆற்ற இருக்கின்றவர்களே, இணைய ஆகியோரே, இந்த உரைகள் மிக சுருக்கமாக இருக்க வேண்டும் என்பதற்காக எங்களுடைய உரைகளை நாங்கள் 10 தொடக்க 15 நிமிடங்களை மட்டுப்படுத்தி இருக்கின்றோம். ஏனென்றால் மகுடம் என்று 5 நூல்களை அறிமுகம் செய்ய இருக்கிறது. ஆகவே இது நயமுறையும் அல்ல, விமர்சன உரையும் அல்ல, இது வெறும் அறிமுக உரை மட்டுமே. இது உரை வாசிக்க தூண்டும் என்று நாங்கள் நம்புகிறோம். தி வரதராஜன் கோப்பாயை பிரபலமாக கொண்டவர். யாழ் மத்திய கல்லூரியிலும் அதன் பின்னர் குண்டசாலை விவசாய கல்லூரியிலும் பயின்றவர். சவுதி அரேபியாவில் சிறிது காலம் பணிபுரிந்தவர். கோப்பாயின் வடக்கு பகுதியைச் சேர்ந்தவர் ஆகையால் வடகோவை வரதராஜன் என்று தன்னுடைய பெயரை எழுத்து வகித்து அறிமுகப்படுத்திக் கொண்டவர். இவருடைய சிறுகதைகள் பலவற்றை நான் 1975 ஆண்டு தொடக்கம் 1983 ஆண்டு வரை வெளிவந்த சுடர் சஞ்சிகையில் வாசித்திருக்கிறேன். அப்பொழுதெல்லாம் சுடர் சஞ்சிகை 86 சஞ்சிகைகள் வந்திருந்தன. அந்த 86 சஞ்சிகைகளை 300 சிறுகதைகளை அந்த காலத்தில் வெளியிட்டிருந்தார்கள். இது மிகப்பெரிய சாதனை என்று நான் நினைக்கிறேன். 8 ஆண்டுகளில் ஒரு சஞ்சிகை 300 சிறுகதைகளை வெளியிட்டிருந்தது. அந்த 300 சிறுகதைகளை பார்த்தால் இன்று நாங்கள் சிறுகதையினுடைய ஜாம்பவான்கள் என்று சொல்லிக் கொள்கின்ற அல்லது முன்னோடிகள் என்று சொல்லிக் கொள்கின்ற காதி சம்பந்தர், பரதர், அதை தவிர்த்து பெண் எழுத்தாளர்களை முக்கியமாக கருதப்படுகின்ற தாமரை செல்வி, கோகிலா மகேந்திரன் போன்ற பலர் அந்த சிறுகதைகளை எழுதியிருந்தார்கள். ஊதுரை பிரபலமாக கொண்ட வாடாளர் ராசரத்னம் அவருடைய சிறுகதைகளும், திருமலை ராசரத்னம் என்ற இன்னொருவருடைய சிறுகதைகளும் அந்த கதையில் வெளிவந்திருந்தன. வடகோவை வரதராஜனுடைய சிறுகதைகள் நான் நினைக்கிறேன் 10 தொடக்கம் 15 20 சிறுகதைகள் அவற்றுள் உள்ளடங்கும் என்று நான் நினைக்கிறேன். அந்த குறித்த காலத்து பிரச்சனைகளை எல்லாம் வடகோவை வரதராஜன் தன்னுடைய சிறுகதைகளை வெளிப்படுத்தி இருந்தார். இந்த அனுபவத்தை நான் ஏன் சொல்லுகின்றேன் என்றால், இங்கு நிலவு குளிர்ச்சியாக இல்லை என்ற இந்த சிறுகதை தொகுதி 1980 தொடக்கம் 1990 வரையிலான காலப்பகுதியில் அவரால் எழுதப்பட்ட சிறுகதை. 2015 தான் 100 பேசிருக்கிறது, அது முதலாவது தொகுதியாகும். ஆகவே காலம் உரிய காலத்திலே இந்த கதைகள் வெளியிடப்படாமை என்பது மிகவும் முக்கியமான பாதிப்பை ஏற்படுத்துகின்றது என்பதை சொல்வதற்காகத்தான் இந்த அறிமுகத்தை நான் வழங்குகிறேன். சுடரில் அவர் எழுதிய 2 கதைகளை பற்றி நான் இங்கே குறிப்பிட வேண்டும். மிக முக்கியமாக சூனியம் என்ற தலைப்பிலே 1975 அவர் ஒரு கதை எழுதியிருந்தார். தரப்படுத்தல் காரணமாக தமிழ் இளைஞர்கள் பல்கலைக்கழக அனுமதி மறக்கப்பட்ட அந்த நிலைமையை கருத்தில் கொண்டு அந்த காலத்தில் அவர் எழுதப்பட்ட ஒரு கதை. அதே போல தமிழருடைய உரிமைக்காக போராடி சிறைவாசம் அனுபவித்த அந்த காலத்து நிகழ்வுகளை பதிவு செய்யும் முகமாக அவரால் ஒரு மலர் உரமாகிறது என்ற கதை எழுதப்பட்டது 1976 சித்திரை வரை அதை மொழிகள். ஆகவே சமகாலத்து நிகழ்வுகளை பதிவு செய்கின்ற வகையிலே வடகோவை வரதராஜன் அவர்கள் மிக முக்கியமான ஒரு எழுத்தாளராக எங்கள் மத்தியில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். 2 மாதங்களுக்கு முன்னர் அவரை நான் நேரில் சந்தித்து என்னுடைய மகிழ்ச்சியை தெரியப்படுத்தினேன். ஏனென்றால் அன்றுதான் நான் அவரை முதன்முதலாக நேரிலே சந்தேன். இந்த நிகழ்விற்கு அவர் வந்திருப்பார் என்று நான் நினைத்தேன், ஆனால் அவர் வரவில்லை. ஆனாலும் அவருடைய சகோதரர் இங்கே வந்திருக்கிறார், கோமகன். இது நான் ஊருக்கு வருகிறேன். நிலவு குளிர்ச்சியாக இல்லை என்ற இந்த சிறுகதை தொகுதியில் 12 சிறுகதைகள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நூலுக்கான அணிந்துரையை பிரபலமான கவிஞர் இம்முருகையன் வழங்கி இருக்கிறார் என்பது மிக முக்கியமானது. முகவுரையினை சிம்மனை செல்வி தேசிகன் அவர்கள் வழங்கி இருக்கின்றார்கள். நூல் பற்றிய விளக்கத்தினையும் தன்னுடைய அனுபவ பகிர்வுகளையும் ஒரு வார்த்தை என்னும் தலைப்பிலே ஆசிரியர் தந்திருக்கிறார். இந்த கதைகள் வீரகேசரி, சிரித்திரர், மல்லிகை, கடையாணி முதலானவற்றில் வெளிவந்த சிறுகதைகளாகும். அது ஒரு மழைக்காலம், மொழிபெயர்ப்பு, மனஉரியும் மனஉரியும், மழை பஞ்சாங்கம், எறும்புக்கு தெரியுமா, நேர்முக வர்ணனை, மலினப்பட்ட மாநிலங்கள், நிலவு குளிர்ச்சியாக இல்லை, வெளிரிகள், உப்பு, மனோபாவம், தாய்ப்பறவையும் சேய்ப்பறவையும் ஆகிய கதைகள் இந்த தொகுப்பிலே இருக்கின்றன. நான் மிக சுருக்கமாக இந்த 12 கதைகளையும் வகைப்படுத்தி சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். முக்கியமாக இந்த மழை பற்றி இரண்டு சிறுகதைகள் இடமே இருக்கின்றன. ஒன்று, அது ஒரு மழைக்காலம். இரண்டாவது, மழை பஞ்சாங்கம். ஆசிரியர் இயற்கையை நேசிப்பவராகவும் மிக முக்கியமாக மரங்கள், செடிகள், கொடிகள் என்பவற்றோடு பறவைகள், விலங்குகளையும் நேசிப்பவராக இருக்கின்றார் என்பதை இந்த சிறுகதைகள் பலவற்றில் நாங்கள் காண முடியும். அதற்கு அவர் ஒரு விவசாய கல்லூரியில் கல்வி கற்க அல்லது அதனே பயிற்சி பெற்றவராக இருப்பதும் ஒரு காரணமாக இருக்கக்கூடும். மழைக்காலங்களில் எதிர்கொண்ட பல்வேறு சம்பவங்களை நினைவுக்கு கொண்டு வருகின்ற வகையில் அது ஒரு மழைக்காலம் என்ற சிறுகதை அமைந்தது. கண்டியை வசித்த போது அனுபவித்த மழைக்காலங்களை பற்றியும், ஒரு மழைக்காலத்திலே ரவி என்கின்ற ஒரு நண்பன் அவருக்கு கிடைத்தமை பற்றியும், பின்னர் ஒரு மழைக்காலத்திலேயே கோல உடையுடன் மாவீரனாக சோரட்டியின் ஜாப்பாடத்தில் அவரை தரிசித்த ஞாபகம் ஒரு மழைக்காலத்தில் நடந்தமையும் என்று வகையிலான மனித மன உணர்வுகளை ஆசிரியர் இயற்கையான இந்த மழை கோலத்தோடு தந்திருக்கிறார். அதை விட இன்னும் ஒரு கதை மழை பஞ்சாங்கம். இந்த கதையை நீங்கள் வாசித்தீர்களாக இருந்தால் மாடுகள் பற்றிய பல்வேறு அம்சங்களை நாங்கள் காண முடியும். விலங்கு வேளாண்மை செய்கின்றவர்கள் அல்லது மாடுகளை வீடுகளில் வளர்ப்பவர்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு கதையாக இது அமைகின்றது. மாடுகளுக்கு பெயரிட்டு மாடுகளையும் மனித மன உணர்வுகளுக்கு உட்பட்டதாக வளர்க்கின்ற ஒரு மனோபாவத்தை நாங்கள் இதிலே காண முடியும். மாடுகளின் தண்ணீர் பஞ்சத்தை நீக்குவதற்காகவும் மழையை வரவிப்பதற்காகவும் ஒரு கோயில் முன்னணியிலே உண்ணாவிரதம் இருக்கின்ற ஒரு கதாபாத்திரம் இங்கே சித்தரிக்கப்படுகின்றது. ஆனால் மழை பஞ்சாங்கம் என்ற முறையின்படி, மழையினுடைய கால அட்டவணையின்படி அந்த காலத்தில் மழை பெய்யும் என்ற விஞ்ஞான பூர்வமான ஒரு விளக்கம் அங்கே தரப்படுகின்றது. இந்த விஞ்ஞான பூர்வமான விளக்கமாக இருந்தாலும் மனித முயற்சிக்கும் மனித மன உணர்வுகளுக்கும் இங்கே முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதை நாங்கள் காண முடியும். அடுத்ததாக இன்னும் ஒரு முக்கியமான உள்ளடக்கத்தை அவர் தன்னுடைய இரண்டு கதைகளில் தந்திருக்கின்றார். தாயகங்கள் தொடர்பான வெளிநாட்டிலே வசிக்கின்ற பொழுது தாயகம் பற்றிய எழுத்துக்கள் எவ்வாறு வருகின்றன என்ற விடயத்தை அடிப்படையாக கொண்டு இரண்டு கதைகளை அவர் எழுதியிருக்கின்றார். லண்டனில் வசித்த போது அவர் இங்கே வர வேண்டும் என்று நினைத்த நிலவு குளிர்ச்சியாக இல்லை என்ற மிக முக்கியமான கதை. இந்த கதையினுடைய தலைப்பு தான் இந்த நூலின் தலைப்பாகவும் இருந்தது. அதேவேளை ஒட்டுமொத்தமான 12 சிறுகதைகளையும் விளையோடுகின்ற அந்த அவலமும் சோகமும் ஏக்கமும் ஏமாற்றமும் இதனூடாக வெளிப்படுகின்றன. நிலவு குளிர்ச்சியாக இல்லை என்ற இந்த கதை லண்டனில் 5 வருடங்கள் வசித்த ஒருவன் தன்னுடைய தாயகத்தை தரிசிக்க வேண்டும் என்ற அவாவுடன் இங்கே வருகின்றான். வெறும் காலால் இந்த மண்ணை அலைய வேண்டும், இடிக்க வேண்டும் என்ற அவா தான் வளர்த்த நாயை, மாட்டை, மாட்டினுடைய கன்றை பார்க்க வேண்டும் என்ற அந்த விருப்பு அவன் வீட்டிற்கு வந்த பொழுது அவனை சூழ இருக்கின்ற மனித உறவுகளை விட அவன் முக்கியம் செலுத்துவது அவன் வாழ்ந்த போது இருந்த நாய், பூனை, மாடு, நேரம் போன்ற அந்த இயற்கையோடு இருந்த அந்த உறவை தான். அங்கே அவன் அந்த இயற்கையை அவன் ரசிக்கின்றான். நன்மனை கிடைக்காத நிம்மதி அவனுக்கு கிடைப்பதாக அவன் கற்பனை பண்ணுகின்றான். நிலவிலே அவன் இங்கே இருந்த போது நிலவழியிலே பாடிய அந்த சிந்து நதியின் மிசை நிலவினிலே என்ற பாரதியின் பாடலை நினைவு கூறுகின்றார். ஆனால் அதே சூழலில் யாழ்ப்பாணத்தின் அவலங்களில் ஒன்றாக இருந்த முதிர்கன்னிகளின் ஒரு இங்கே வந்தபோது இங்கே முதுகன்னியாக மிக நீண்ட காலமாக திருமணமாகாமலேயே குடும்பத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற கௌரி அக்கா என்ற ஒரு கதாபாத்திரம் அறிமுகப்படுத்தப்படுகின்றது. அந்த கதாபாத்திரத்தின் ஊடாக யாழ்ப்பாணத்து சமூக நிலையை ஆசிரியர் வெளிக்கொணர்ந்திருக்கின்றார். ஆகவே நிலவு குளிரும் என்ற எதிர்பார்ப்போடு சொந்த மண்ணை காலடி வைத்த அவனால் அந்த நிலவின் குளிர்ச்சியை அனுபவிக்க முடியவில்லை என்பது நான் இந்த கதையினுடைய அடினான். ஆகவே அவன் மீண்டும் லண்டனுக்கு செல்வதற்கு ஆயத்தமாகின்றான். எந்த நம்பிக்கையோடு அவன் இந்த நாட்டிற்கு வந்தானோ அந்த நம்பிக்கை எல்லாம் தகர்ந்து மீண்டும் யாழ்ப்பாண மண்ணிலே இந்த அவலங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன என்ற அந்த விரக்தியோடு அவன் திரும்பி செல்வதை நாங்கள் பார்க்க முடியும். இந்த நில குளிர்ச்சியாக இல்லை என்ற இந்த அம்சத்தை தான் அவர் சவுதி அரேபியாவில் பணிபுரிந்த போது எறும்புக்கு தெரியுமா என்ற அந்த கதையில் அவர் குறிப்பிடுகின்றார். எறும்புகள் யாழ்ப்பாணத்து மண்ணின் மண்ணினுடைய பிரத்யேகமான அல்லது இலங்கையினுடைய அல்லது தமிழர்களினுடைய ஒரு அடையாளமாக அவரால் இங்கே முன்வைக்கப்படுகின்றது. சவுதியில் அவர் வாழ்ந்த வாழ்க்கை அந்த பாலகணத்தின் சோகம் எல்லாவற்றையும் அங்கே அவர் அனுபவித்த குடும்பங்கள் அல்லது அந்த துன்பங்களுக்கு பதிலாக அவர் அங்கே காடுகின்ற அந்த எறும்பு கூட்டங்கள் மீண்டும் அவருக்கு தாயக நினைவை கொண்டு வருவதாக அந்த கதை செல்கிறது. நேர்முக வர்ணனை என்ற ஒரு கதை இருக்கின்றது. இந்த நேர்முக வர்ணனை என்பது உங்களுக்கு தெரியும், இப்பொழுது தொலைக்காட்சியிலே நேர்முக வர்ணனைகள் இடம் வருகின்றன. அதாவது ஒரு திருவிழா நடத்துகின்ற பொழுது தொலைக்காட்சி சேவைகள் வரிசையாக படையெடுத்து வருகின்றன. ஆனால் ஒரு காலத்திலே இலங்கை வானொலிதான் இதை அனைத்தையுமே ஒளிபரப்பிய ஒரு காலம். தொலைக்காட்சி அறிமுகப்படுத்தப்படாத ஒரு காலகட்டத்தினுடைய நேர்முக வர்ணனையை இந்த கதையில் நாங்கள் காணலாம். ஆகவே மிக முக்கியமான ஒரு வரலாற்று பதிவாக இந்த நேர்முக வர்ணனை வருகின்றது. அந்த காலத்தில் இலங்கை வானொலி கோயில் திருவிழாக்களை வந்து சேருகின்ற பொழுது அதை சுற்றி இருக்கின்ற கூட்டம் தங்களுடைய பெயர்களும் அங்கே பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதற்காக அங்கலாகின்ற பிள்ளைகள் பெரியவர்கள் என்ற அந்த பிம்பங்களை எல்லாமே நேர்முக வர்ணனை என்ற கதையினூடாக அவர் தந்திருக்கின்றார். இதில் இங்க ஒரு முக்கிய கையாண்டு இருக்கின்றார் என்னென்றால் நேர்முக வர்ணனையின் மூலம் அந்த ஒலிபரப்பாளர்கள் ஒலிபரப்பிக் கொண்டிருக்கின்ற அந்த வர்ணனையும் அதேவேளை திருவிழாவிற்கு வந்த ஆட்கள் கலைக்கின்ற சம்பாஷணைகள். உதாரணமாக இப்பொழுது சுவாமி வலம் வந்து கொண்டிருக்கிறார் அந்த ஒலிபரப்பாளர் சொல்லிக் கொண்டிருக்கின்ற அதே சந்தர்ப்பத்திலேயே இன்னும் ஒரு காட்சி சமகாலத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதாவது உலக பேசின பெட்டை அவள் தான் அந்த பின் சாலையோட நிற்கிறாள். அவளை ஒரு குறுக்கா வடிகா பார்த்துக்கோள், அவள் தான் உனக்கு பேசின பொங்கலை என்று பெண் பார்க்கும் படலம். அதற்கு பிறகு இன்னும் ஒரு காட்சி நடக்கின்றது. அதிலே பெண்களை கேலி செய்கின்ற இளைஞர்களுடைய கூட்டத்தை அறிமுகம் செய்கின்றார். இவ்வாறு ஒரு நாடகத்தை பார்ப்பதை போல ஒரு உணர்வை அந்த நேர்முக வர்ணனை தருவதை நாங்கள் காண முடியும். அடுத்தது மெரினப்பட்ட மாநிலங்கள் என்ற இந்த கதையிலே யாழ்ப்பாணத்தை சாதி அமைப்பினுடைய அந்த தன்மையை ஆசிரியர் படம் எடுத்து காட்டியிருக்கின்றார். நான் ஏன் இதனை எல்லாம் வலியுறுத்தி கூறுகின்றேன் என்றால் இன்று சாதியினுடைய கலாச்சிகள் அல்லது நிகழ்ச்சிகள் இருக்கக்கூடும். ஆனால் ஒரு காலத்தில் இந்த சாதியினுடைய அமைப்பு யாழ்ப்பாணத்தை சமூகத்தை எவ்வாறு ஆட்டி படைத்தது என்பதற்கான ஒரு உதாரணமாக இந்த மலினப்பட்ட மாநிலங்கள் என்ற ஒரு கதையை நாங்கள் காண முடியும். இதை அடுத்து உப்பு என்கின்ற ஒரு கதை இருக்கிறது. அதுவும் தாயகத்தினுடைய அல்லது யாழ்ப்பாணத்தினுடைய மிக முக்கியமான ஒரு தொழில் தொடர்பாகும். உப்பு விளைவித்தலும் உப்பை பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு நிகழ்ச்சியின் ஊடாக அதை அவர் வெளிக்கொணர்ந்திருக்கின்றார். உப்பளங்களில் உப்பை பிழுதல் என்கின்ற அந்த தொழில் மூலம் அந்த கிராமத்து மக்கள் சொல்லுகின்ற ஒரு வாசகத்தை அவர் முன்னிலைப்படுத்துகின்றார். இது எங்களுடைய மண், எங்களுடைய மண்ணில் விளைகின்ற உப்பை நாங்கள் பெற்றுக்கொண்டதற்கு யாரிடம் அனுமதி கேட்க வேண்டும் என்ற அந்த ஒரு அறியாத்தன்மையை கூறி உண்மையிலேயே இந்த உப்பளங்கள் எல்லாம் அரசாங்கத்திற்கு சொந்தமானவை என்றும் ஆகவே அரசாங்கம் தான் அதற்கு பொறுப்பு என்றும் கிராமத்து மக்களால் அதை பெற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவர்கள் கூறுகின்றார். ஆகவே கிராமத்து மக்களுக்கும் அரச அதிகாரிகளுக்கும் இடையிலான ஒரு முரண்பாடு அங்கு ஏற்படுவதை அவர் சித்தரித்திருக்கின்றார். ஆகவே இந்த நிகழ்ச்சிகள் அல்லது சம்பவங்கள் எல்லாமே அந்த மண்ணோடு தொடர்பானது. அடுத்ததாக இந்த தாய் இறுதி உண்டாக அமைகின்ற இந்த தாய்ப்பறவையும் செய்ப்பறவையும் என்ற இந்த கலை பறவை அதாவது மைனாகுஞ்சை தாயிலிருந்து பிரித்து வீட்டிலேயே வளர்க்க விரும்புகின்ற ஒரு இளைஞருடைய கதையாக இருக்கிறது. அவர் என்ன செய்கின்றார்னா மரப்பகுதியிலே இருக்கின்ற அந்த மைனாகுஞ்சை தாய்ப்பறவை பறந்ததற்கு பிறகு வீட்டிலே கொண்டு வந்து கூடு கட்டி அதனை வளர்க்கின்றார். ஆனால் இது தகப்பனுக்கு பிடிக்கவில்லை. அவர் சொல்லுகின்றார், இது சுதந்திரமாக இருக்க வேண்டிய பறவை, தாயிடமிருந்து நீ இதை பிரிக்க கூடாது, திரும்பவும் அதை கொண்டு போய் அந்த கூட்டில் விடுகிறது. ஆனால் பறவைகள் மீது அலாதி குறைக்கும் பிரியமுள்ள அந்த கதாநாயகன் என்ன செய்கிறான்னா தந்தையுடைய பேச்சை கேட்கவில்லை. ஒரு சந்தர்ப்பம் வருகின்றது, அவனுடைய தாய்க்கு சூழ்நிலை வருகின்றது, வைத்தியசாலையை அனுமதிக்கப்படுகின்றால் அடுத்த நாளைக்கு அவளுக்கு சத்திர சிகிச்சை இடம்பெற போகின்றது. அங்கே மனித மேனம் அந்த தாய்ப்பறவையையும் தாயையும் ஒரே தராசில் வைத்து, ஆகவே தாய்ப்பறவை அவதிப்படுவதைப் போல தன்னுடைய மனமும் தாயினை தேடுகின்றது என்ற அந்த மன உணர்வுக்கு உள்ளால் நம்பிக்கைகளுக்கு அப்பா அவன் அதை என்ன யோசிக்கிறான் என்றால் தானும் அதை அடைத்து வைத்திருக்க கூடாது, தாயோடு சேர்த்து விட வேண்டும், இல்லாவிட்டால் தன்னுடைய தாய்க்கு ஏதாவது நடந்து விடும் என்ற இந்த நம்பிக்கை காரணமாக அந்த மைனாகுஞ்சை விட்டு விடுவதாக கதை முடிகிறது. ஆகவே ஆசிரியருடைய ஒட்டுமொத்தமாக நாங்கள் பார்த்தால் இந்த ஆசிரியருடைய கருத்தினூடாக அவர் இயற்கையை நேசிக்கின்ற, இயற்கையை எல்லோரும் நேசிக்க வேண்டும், எல்லா ஜீவன்களையும் நேசிக்க வேண்டும் என்கின்ற மனோபாவத்தை, மனித உறவுகளை மதிக்க வேண்டும், பழைய சம்பிரதாயங்களையும் நம்பிக்கைகளையும் பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆதங்கத்தை எல்லா கதைகளுக்கும் ஊடாகவும் அவர் வலியுறுத்துவதை நாங்கள் காண முடியும். இந்த கதைகளை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது அவர் கையாளுகின்ற லாபகமான மொழிநடை யாழ்ப்பாணத்து தமிழை எங்களுக்கு மீண்டும் ஞாபகத்திற்கு கொண்டு வருகின்றது. மிகவும் கச்சிதமாக உரையாடல்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே அந்த வகையிலே இந்த நூல் ஒரு மிக முக்கியமான ஒரு நூலாக நான் இன்றைக்கு காண்கின்றேன். காலம் கடந்து இது வெளிவந்திருந்தாலும் அதனுடைய மவுசு இன்னும் குறையவில்லை என்பதும் அதனுடைய புரடக்கம் காரணமாகவும் அவர் சொல்லுகின்ற உறவையின் ஊடாகவும் இந்த கதை இந்த கதைகள் எல்லாம் முக்கியம் பெறுகின்றன என்பதும் மிக முக்கியமானது. இன்னொரு விடயத்தையும் கூறி நான் விடைபெற விரும்புகின்றேன். இந்த கதைகளிலே பெண்ணிலை நின்று அவர் இரண்டு கதைகளை எழுதியிருக்கிறார் என்று நான் நம்புகின்றேன். மீண்டும் அந்த நிலவ குளிர்ச்சியாக இல்லை என்ற இந்த அதில் வருகின்ற கதாபாத்திரம் கௌரி அக்கா ஒரு பெண்ணிலை நின்று விடயங்களை பேசுகின்ற ஒரு பெண்ணிலை கதாபாத்திரமாக இங்கே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறார். இந்த முதிர் கன்னியாக இருக்கிற கௌரி அக்கா உண்மையிலேயே திருமணம் செய்ய வேண்டும் என்ற அவா இருந்தால் அவள் ஒரு ஆசிரியராக கடமையாற்றியிருந்தார், வீட்டினுடைய பொருளாதார தேவையை நிறைவு செய்வதற்காக வேண்டுமென்றே அவளுக்கு திருமணம் செய்யாமலேயே காலம் கடத்துகின்ற ஒரு தந்தையை பற்றிய விமர்சனமாக சமூக விமர்சனமாக இந்த சிறுகதை எழுதப்பட்டிருக்கின்றது. ஆகவே ஒட்டுமொத்தமாக இந்த சிறுகதைகளை உள்ளடக்கிய வடகோவை வரதராஜன் அவர்கள் பாராட்டப்பட வேண்டியவர். இங்கே அவருடைய சகோதரர் ஒரு கருத்தை சொன்னார், சுடரில் அவருடைய நிறைய கதைகள் வந்தன என்பது அதை தந்துகவும் படித்து விட்டிருந்தார். அது ஒரு மிக முக்கியமான விடயம், அந்த கதைகள் வெளிவர வேண்டும். அவர் தற்பொழுது கதைகள் எழுதுவதை நிறுத்திவிட்டார் என்றும் சகோதரர் குறிப்பிட்டார். உண்மையில் இவ்வாறான நல்ல கதைகளை எழுதியவர்கள் ஒழிந்துவிடக் கூடாது என்பது என்னுடைய வீணவா. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
மனித உறவு